நீங்கள் SPS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sps.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம். ஆஸ்திரேலியாவில் தேசிய நீரிழிவு நோய் வாரம் ஜூலை மாதம் 13ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை கடைபிடிக்கப்படுகிறது. நீரிழிவு நோய் குறித்த இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் டாக்டர் சித்தம்பலம் ராகவன் அவர்களின் கருத்துக்களையும் பரமேஸ்வரன் முத்துத்தம்பி அவர்களின் அனுபவத்தையும் நாம் கேட்கலாம். நிகழ்ச்சியை படைக்கிறார் செல்வி.
நீரிழிவு நோய் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்த நீரிழிவு வாரம் கடைபிடிக்கப்படுகிறது. ஆனால் நம்மில் எத்தனை பேருக்கு இந்த நோய் குறித்த விழிப்புணர்வு மற்றும் போதிய அறிவு உள்ளது என்பதை நம்மை நாமே கேட்டு பார்த்துக் கொள்ள வேண்டிய கேள்வி. நீரிழிவு நோய் 3 வகைப்படும். Type 1, Type 2, கர்ப்பகால நீரிழிவு நோய். இதில் நமது தமிழ் சமூகத்தை அதிகம் பாதிக்கும் வகை குறித்து சொல்லுகிறார் குடும்ப வைத்தியராக சிட்னியில் பணியாற்றும் டாக்டர் சிற்றம்பலம் ராகவன் அவர்கள்.
நமது தமிழ் சமூகத்திடம் அநேகமாக காணப்படுவது Type 2, அதாவது முதியோர்களுக்கு வரும் நீரிழிவு நோய். அதை நாங்கள் மெச்சூரிட்டி ஒன்செட் டயபிட்டிஸ் என்றும் சொல்லுவோம். அவர்களுக்கு ஏன் அது வருவதென்றால், கூடுதலாக அவர்களுடைய இன்சுலின் வந்து ஒழுங்காக வேலை செய்யாமல் இருப்பது. அதாவது அவர்களுக்கு முதல் தொடக்கத்தில் இன்சுலின் அவர்களுக்கு போதுமாக இருக்கும், ஆனால் அது வேலை செய்வது கடினமாக இருக்கும். அதை நாங்கள் கூறுவது என்னவென்றால் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் என்று கூறுவோம். அப்படி கொத்த வகைதான் முதல் வருவதென்று. பிறகு காலப்போக்கில் அவர்களுக்கு நீரிழிவு நோய் அது புரோகிரஸ் பண்ணி கொண்டு போகும்போது அது இன்சுலின் தேவைப்படுற நிலைமை ஏற்படும். ஏனென்றால் பேங்க்ரியாட்டிக் சுரப்பி வந்து இன்சுலின் சுரப்பதை குறைக்கின்றது. அந்த நிலைமை வரும்போது அவர்களுக்கு இன்சுலின் கொடுக்க வேண்டி வரும். அந்த நேரத்தில் அவர்கள் மெச்சூரிட்டி ஒன்செட் டயபிட்டிஸ் என்று தான் சொல்லுவோம், ஆனால் அவர்களுக்கு இன்சுலினும் தேவைப்படும். எங்களுடைய மக்களில் கர்ப்பமாக இருப்பவர்களுக்கு வருவதும் ஒரு கூடுதலாக உண்டு. அதற்கு காரணமும் என்னவென்றால் அது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸாலேயும் அது வருவதுண்டு. ஆனால் இந்த கர்ப்பமாக இருக்கும் போது அவர்களுடைய உடம்பில் சில சில ஹோமோன்ஸ் சுரப்பதினால் அவை அவர்களுடைய குளுக்கோஸ் கூடும் தன்மையை கூட்டுகின்றது.
நமது சமூக மக்களிடம் அதிகம் Type 2 நீரிழிவு நோய் காணப்படும் போதும் Type 1 மற்றும் Type 2 நீரிழிவு நோயிற்கு உள்ள வித்தியாசங்களை விளக்குகிறார் டாக்டர் சிற்றம்பலம் ராகவன் அவர்கள்.
Type 1 என்று சொல்லுவர்களுக்கு இன்சுலினே இல்லாமல் போய்விடும். ஏனென்றால் அவர்களுக்கு இன்சுலின் இல்லாமல் போவதற்கு காரணம் உடம்பில் எங்களுடைய உடம்பில் இருக்கும் கலன்களுக்கு கெயின்ஸ்டாக ஒர்க் பண்ணுவதற்கு ஆன்டிபாடிஸ் ஃபார்ம் பண்ணப்படுகிறது. அது ஃபார்ம் பண்ணப்படுவதற்கு காரணங்கள் வரலாம். அப்படி ஃபார்ம் பண்ணும் போது அவர்களுடைய பேங்க்ரியாட்டிக் செல்ஸை அது முற்றாக அழித்துவிடும். ஆனபடியால் அவர்களுக்கு இன்சுலினே இருக்காது. அந்த நிலைமை Type 2 டயபிட்டிஸ் ஆக்களுக்கு முற்றாக இன்சுலின் இல்லாத நிலைமை மாதிரி வருவது கடினம். ஆனால் வருவது உண்டு. கடைசி நேரங்களில் இன்சுலின் குறைவாக இருப்பதை நிவர்த்தி செய்வதற்காக இன்சுலின் கொடுப்பதொழிய அவர்களுக்கு இந்த இன்சுலினை டோட்டலாக ரிப்ளேஸ் பண்ண வேண்டிய தேவை கூடுதலாக வராது.
இன்சுலினை முழுமையாக சார்ந்திருப்பதை Type 1 வகை என்றும் இன்சுலின் பற்றாக்குறையை Type 2 வகை என்று விளக்கினார் டாக்டர் சிற்றம்பலம் ராகவன் அவர்கள். அதேவேளை நீரிழிவு நோய் பரம்பரை வியாதி என்றும் நமது உணவு பழக்க வழக்கங்களினாலோ அல்லது வாழ்க்கை முறையினால் மட்டுமே வருவது இல்லை என்று கூறுகிறார் டாக்டர் சிற்றம்பலம் ராகவன் அவர்கள்.
நாங்கள் இந்தியன் சப்கண்டினில் பிறந்த எங்களுக்கு ஜெனட்டிக் முறையிலேயே அந்த டயபிட்டிஸ் வாரதுக்கான அறிகுறிகள் இருக்கின்றது. அதாவது எங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருப்பதற்கு சான்றுகள் உண்டு. அதாவது நீங்கள் பார்ப்பீர்கள், எங்களுக்கு வயசு வந்தவர்கள் உடல் பருமல் இல்லாவிட்டாலும் அவர்களுக்கு டயபிட்டிஸ் Type 2 டயபிட்டிஸ் வருவதுண்டு. ஏனென்றால் எங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருப்பது அதொரு எங்களுடைய ஜெனட்டிக் எங்களுடைய பரம்பரையாக வருவதாக உள்ளது. ஆனபடியால் நாங்கள் ஒரு சாபத்தில் வந்தவர்கள் மாதிரி இருக்கின்றோம். ஆனபடியால் நாங்கள் இன்னும் கூட கவனம் எடுக்க வேண்டும். அதாவது எங்களுக்கு உடல் பருமன் வந்தால் எவ்வளவு தூரம் பாதகமாக இருக்கும், இந்த டயபிட்டிஸ் வருவதற்கு ஒரு அறிகுறி இன்னும் கூடுதலாக இருக்கும்.
தனக்கு நீரிழிவு நோய் இருப்பது பரிசோதனையில் தெரிய வந்தபோது மருத்துவர்கள் தனக்கு மாத்திரை சாப்பிட பரிந்துரைத்தனர் என்றும், ஆனால் தான் மாத்திரையை மட்டும் சாப்பிட்டுவிட்டு உணவு பழக்கங்களிலோ உடற்பயிற்சியிலோ ஆரம்பத்தில் கவனம் செலுத்தவில்லை என்கிறார் கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு மேல் நீரிழிவு நோயுடன் வாழ்ந்து வரும் திரு பரமேஸ்வரன் முத்துத்தம்பி.
பொதுவாக என்ன பொறுத்தவரை என்ன போல்தான் மற்றவர்களும் இருப்பார்கள் நான் நினைக்கிறேன். இந்த டயபெட்டிக்ஸ் என்ற உடனே டாக்டர்ஸ் தான் சீரியஸா பேஷண்ட கவனிக்கிறதா, ஆனா பேஷண்ட் நேவர் ஃபெலோ த டாக்டர்ஸ் அட்வைஸ் என்ன போல ஆக்கள் முத்துன பிரதான அதை பற்றி யோசிப்பாங்க. அது மட்டும் டயபெட்டிக்ஸ் அண்டா என்ன, சர்க்கரையை நாங்கள் கலக்காம டீ குடிச்சா ஓகே, அதுதான் எங்கள ஆக்கள்ல இருக்கிற அந்த பழக்க வழக்கம் அதுதான், சர்க்கரை சாப்பிடாட்டிக்கு டயபெட்டிக்ஸ் நின்றும்.
நீரிழிவு நோயை நாம் எப்படி கண்டுபிடிப்பது? அது மட்டுமல்ல, நீரிழிவு நோயை நாம் கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக் கொள்ள தவறிவிட்டோம் என்றால் அதனால் நமது உடலில் ஏற்படக்கூடிய உபாதைகளை விளக்குகிறார் டாக்டர் சிற்றம்பலம் ராகவன் அவர்கள்.
கூடுதலாக தங்களுடைய குடும்ப வைத்தியரிடம் போய் நான் பிளட் டெஸ்ட் செய்து ஒரு வருஷம் ஆகிவிட்டது, ரெண்டு வருஷம் ஆகிவிட்டது, நான் ஒரு கச்சைவமா என்று சொல்லி வருவதுண்டு. அதில் கூடுதலாக பெண்கள் தான் அதை ஒழுங்காக செய்வார்கள். ஆண்களுக்கு ஒரு மெசேஜ் என்னவென்றால், நீங்களும் பெண்கள் மாதிரி இதில் தொடர வேண்டும். ஏனென்றால் நீரிழிவு நோய் முதலில் வரும்போது உங்களுக்கு ஒரு குணாதிசயங்கள் உங்களுக்கு தெரியாது. 50% மக்கள் நீரிழிவு நோயோடு இருக்கிறார்கள், அவர்களுக்கு இருக்குன்னு தெரியாமல். நீரிழிவு நோய் தான் ஆக்களுக்கு கண் பார்வை இழப்பதற்கு ஒரு கொமனான கோஸாக இருந்தது. அதே மட்டுமில்லை, கிட்னியை இழப்பதற்கும் ஒரு கொமன் கோஸாக இருந்தது. அதுவும் மட்டுமில்லை, கால் விரல் அதுகளை இழப்பதற்கும் ஒரு கொமன் கோஸாக இருந்தது. அது ஒரு பாதிப்பு. அது அந்த பாதிப்புக்கு கூடுதலான காரணம் வந்து எங்களுடைய பிளட் வெசல்ஸ். நீரிழிவு நோய் இருப்பவர்களுக்கு அந்த அத்தரோஸ்குளரோசிஸ் என்று சொல்லி கொழுப்பு படிவும் தன்மைகள் கூட உண்டு. அது மட்டுமில்லை, அவர்களுக்கு நர்வ் அதாவது நரம்பு, நரம்பினால் வரும் உணர்ச்சிகள் குறைவது உண்டு. ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் அடிக்கடி வரலாம். புண்ணுகள் வந்தால் மாறமாட்டுது ஒழுங்காக.
உணவு பழக்க வழக்கங்களில் கட்டுப்பாடு இல்லாமல் நீரிழிவு நோயை கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக் கொள்ளாமல் போனதால் தனக்கு நீரிழிவு நோய் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு 6-7 வருடங்களுக்கு பின்னர் தனக்கு கண்ணில் வருத்தம் வந்ததாக கூறுகிறார் திரு பரமேஸ்வரன் முத்துத்தம்பி.
எங்களுக்கும் இந்த பசிக்கிற நேரத்தில் ரொம்ப ஜாஸ்தியா சாப்பிட்டா தான் வயிறுக்கு சரியா இருக்கும். அப்ப அதால கொஞ்சமா சாப்பிட முடியாது, அந்த பத்தியமாக சாப்பிட முடியாத ஒரு நிலைமை. அதால எனக்கு இந்த டயபெட்டிஸ் கண்ட்ரோல் இல்லை. அப்ப இந்த டாக்டர் சொன்னா இன்சுலின்ஸ் போட சொல்லி, அப்ப நான் அதுக்கும் நான் எனக்கு விருப்பம் இல்லை, ஏன்னா இன்ஜெக்ஷன் போட்டால் நோகுமன்ற அந்த பயத்தில் அப்படியே இருந்துட்டேன். அதுக்கு பிறகு எனக்கு கண்ணில் கொஞ்சம் அஃபெக்ட் பண்ண துவங்கிட்டுது கண் பிரச்சனை. கண்ணுக்கு உள் பின்பக்கம் இருக்கிற நரம்பு வெடிச்சதால் அதில் பிளட் ப்ளீட் பண்ணி அந்த பிளைண்ட்ஸை மறைச்சிருக்கு, கூட விஷனை மறைச்சிருக்கு. அதால் உங்களுக்கு இன்ஜெக்ஷன் அந்த லேசர் ட்ரீட்மெண்ட் செய்யணும்ட்டு 3 முறை லேசர் ட்ரீட்மெண்ட் செய்தேன், ஆனால் அதுக்கும் சரி வரையலை.
ஆனால் தற்பொழுது சில வகையான மருந்துகளை ஊசி மூலம் கண்களில் செலுத்தியதாலும் அதேவேளை நீரிழிவு நோயை கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக் கொண்டதினாலும் தன்னுடைய கண் பார்வையை பாதுகாத்துக் கொண்டதாக கூறுகிறார் திரு பரமேஸ்வரன் முத்துத்தம்பி. நீரிழிவு நோயிற்கு அதிகமாக சாப்பிடவும் கூடாது, அதேவேளை பட்டினி கிடந்தும் அந்த நோயை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர முடியாது என்கிறார் டாக்டர் சிற்றம்பலம் ராகவன் அவர்கள்.
ஒரு காலமும் டயபெட்டிஸ் ஒரு டயபெட்டிஸையும் நாங்கள் சாப்பிடாமல் பீட் பண்ண முடியாது. நாங்கள் வந்து பட்டினி இருந்து ஒரு நாளும் எங்களுடைய டயபெட்டிஸை நிவர்த்தி செய்ய முடியாது. ஏனென்றால் பட்டினி இருந்தால் இன்னும் இன்சுலின் சுரக்கும் தன்மைகளை நாங்கள் இழக்கின்றோம். ஏனென்றால் சாப்பாடு இறப்பையில் போகும்போது சில ஹோமோன் நடவடிக்கைகள் வருகின்றது, அவை இன்சுலின் தன்மையை கூட்டுகின்றது. ஆனபடியால் சாப்பாடு போறதும் தேவை.
கர்ப்ப காலத்தில் நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்ட பெண்கள் இன்சுலின் ஊசி போட்டுக் கொள்ளும் பொழுது இன்சுலின் மருந்து அவர்களுடைய உடலில் வேலை செய்வதற்கு ஏற்ப அவர்கள் சமமான சரியான மாவு சத்து அதாவது கார்போஹைட்ரேட் உணவுகளை உட்கொள்ள வேண்டும் என்கிறார் டாக்டர் சிற்றம்பலம் ராகவன் அவர்கள்.
கர்ப்பிணி பெண்கள் அந்த நேரத்தில் அவர்கள் அளவாக சாப்பிட்டு அதே நேரத்தில் அவர்களுக்கு இன்சுலின் தேவை என்றால் இன்சுலின் கொடுக்க வேண்டிய நிலைமை வரும். அந்த நேரத்தில் அது ஒரு டெம்பரரியாக தான் இருக்கும். அவர்கள் பிள்ளை பிறந்த பின்பு அவர்களுக்கு இல்லாமல் போய்விடும். ஆனால் அவர்களுக்கு பிறகு நீரிழிவு நோய் வரும் தன்மை இருப்பதனால் அவர்கள் அட்லீஸ்ட் ஒரு எவ்ரி இயர் அல்லது ஒரு 2-3 வருஷத்துக்கு ஒரு காலாவது தங்களுடைய குடும்ப வைத்தியரிடம் போய் அதை சோதனை செய்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் அவர்களுக்கு நீரிழிவு நோய் பிறகு வருவதற்கு தன்மை கூட.
நீரிழிவு நோய் வராமல் தடுப்பதற்கு நாம் பின்பற்ற வேண்டிய பழக்க வழக்கங்கள், நாம் பின்பற்ற வேண்டிய உடற்பயிற்சிகள் குறித்து விளக்குகிறார் டாக்டர் சிற்றம்பலம் ராகவன் அவர்கள்.
ஹெல்தி லிவிங் ஸ்டைல் என்று சொல்லுவோம், அதாவது நீங்கள் உடல் பயிற்சிகள் ஆரோக்கியமாக இருப்பதற்கு உடல் பயிற்சிகள் நன்றாக செய்ய வேண்டும். அதற்கு சிம்பிளாக ஒரு 45 நிமிஷமோ அரைமணித்தியாலும் ஒரு நாளைக்கு ஒரு பிரிஸ்காக வாக் பண்ணினாலே காணும், அது உடல் பயிற்சி. அது என்றால் உங்களுடைய இன்சுலினை நன்றாக வேலை செய்ய வைக்கும். மற்றது நீங்கள் சாப்பிடும் போது உங்களுடைய ஸ்டார்ச் அமௌண்டை குறைத்து வெஜிடபிள்ஸ் ஃபைபர்ஸ் ஃபைபர்ஸ் சொன்னால் இந்த உங்களுக்கு கூட சத்து, உங்களுக்கு நார்மலா எடுக்கும் சாப்பாட்டில் ஒரு 10% காணும் உங்களுக்கு சத்து தருவதற்கு, மிச்சம் எல்லாம் உங்களுக்கு அது வேஸ்டேஜ் தான். ஆனபடியால் அதை குறைத்து நல்ல பேலன்ஸ் டயட்டாக, அதாவது ஸ்டார்ச்சை குறைத்து கூட வெஜிடபிள்ஸ் அதுகளை போட்டு மற்றபடி மீன் வகைகள் அவையை அளவாக எடுத்து சாப்பிட வேண்டும் என்பதுதான் என்னுடைய அறிகுறி.
டைப் 2 நீரிழிவு நோய் வந்துவிட்டது என்றாலும் அந்த நீரிழிவு நோயை கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக் கொள்வதன் மூலம் இன்சுலின் ஊசி எடுத்துக்கொள்ளும் காலத்தை பிற்போடலாம். ஆகவே நீரிழிவு நோய் வராமல் பார்த்துக் கொள்வது நல்லது, வந்துவிட்டது என்றால் கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக் கொள்வது அவசியம்.
இதுபோன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.